உள்ளமனும் கூட செல்வக்கமனும் தரணி உறுதியாக தண்டறி அன்பனும் தொடர்பு தெளிவுபடுத்தி தரகன் பாச கல்லவனை பசுபோது கவலவர்களை கொண்டு கருமையிலும் உள்ளமனும் சுற்றி வழக்கு நினைவு ஒருவனை வீழ்த்தியிருப்பான். உன்னேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்ட தேசன் அடியார் பெருமையின் எல்லா உயிரும் தோழர்களும் தேசம் எதிர் தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர் மன்னர் பணிந்தான். கூலியர் ஓன் வெப்பொழித்த கூலியர் ஓன் கடல் போற்றி ஆழ்வு கடல் மிதப்பில் அடைந்தவரான் அடி போற்றி வாழ்கள் ஆமையை மைதொண்டன் பலம் போற்றி ஒளிமணி திருவாத குரல் திருத்தாள் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவுடைய கடியினுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கர் தெரிவித்துக் கொண்டு திருவாசக முற்றோதல் மிக அற்புதமாக சிவாலயத்திலே நடைபெற்று வருகின்ற இவ்வேளையிலே தெய்வ செக்கிழார் காட்டிய திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து திருவாசகத்தோடு சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றனர். திருஞான சம்பந்த பெருமான் திருவான்மையூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அருளி செய்த திருப்பதிகத்தினை ஓரளவிற்கு அனுபவித்ததாக நாம் வகுப்பிலே இறைவன் திருவருள் கொண்டு சிந்தித்தோம். அந்த திருவான்மையூரிலே இரண்டு திருப்பதிகங்கள் மிக அற்புதமாக பெருமான் அருளி செய்திருக்கின்ற அந்த தன்மையையும் அதனுடைய சிறப்பையும் பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து வைத்த அந்த அற்புதமான நிலையையும் நாம் சிந்தித்தோம். வினாமுறை திருப்பதிகத்தினுடைய சிறப்பை தெய்வ சேக்கிழார் பெருமானும் அதை எடுத்து வைக்கின்ற அந்த குறிப்பும் உண்டு. திருவான்மையூரிலே இருக்கின்ற பெருமானுடைய அந்த பிறவி பிணிக்கு மருந்தாக விளங்குகின்ற அந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி அமைகின்ற திருஞான சம்பந்த பெருமான் திருவான்மையூரிலே இருந்து தலப்பயணத்தை மீண்டும் தொடருகின்றார். அற்புதமான ஒரு தலப்பயணம் திருஞான சம்பந்த பெருமானுடைய தொண்டை நாட்டு தலப்பயணம். தொண்டை நாட்டு தலப்பயணத்திலே மிக அற்புதமாக அமைக்கின்ற ஒரு வரலாற்று அமைப்பு இந்த மயிலாப்பூரிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் திருவான்மையூர் திருவான்மையூரிலே இருந்து அடுத்த தலத்திற்கு வருகின்றார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். பெரியபுராணத்திலே 1124வது திருப்பாடல் திருமயிலாப்பூரிலே அவர் எவ்வளவு காலம் தங்கியிருந்தார் என்று தெரியவில்லை. கிடைச்ச பதிகம் என்னவோ ஒரு பதிகம் தான். ஆனா திருவான்மையூர்ல பாத்தீங்கன்னா பல நாட்கள் திருவான்மையூரிலே தங்கியிருக்கிறார். திருவான்மையூரிலே பல நாட்கள் தங்கி இருந்திருக்கின்றார் என்பதாக சொன்னால் எத்துணை முறை அந்த பெருமான போய் தரிசனம் செய்து வந்திருப்பார். திருஞான சம்பந்த திருவடி எல்லா இடங்களிலேயும் பட்டது. அவர் திருவான்மையூருக்கு உள்ளே போகின்ற பொழுது எங்கே விழுந்து வணங்கினாலும் அது திருஞான சம்பந்த திருவடியை வணங்கும் ஒரு பேரு கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு பேர். அந்த குறிப்பை சொல்லுகின்றார் சேக்கிழார் பெருமான். பரவி வரும் ஆனந்தம் நிறைந்த துளி கண் கணி பணிப்ப விரவு மயிர் புலகங்கள் மிசை விளங்க புறத்து அணைவுற்று அறவனிடும் திரைவேலை அணி வான்மையூர் அதனுள் சிறபுறத்து புறவலன் சில நாள் அங்கு இனிது அமர்ந்தார். அங்கே கொஞ்ச நாள் தங்கி பெருமான் தினந்தோறும் வழிபட்டு ரெண்டு பதிகம். அந்த ரெண்டு பதிகத்தில் எத்தனையோ பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். கிடைச்சதேனோ ரெண்டு தான். சில நாள் அங்கு இனிது அமர்ந்தார் என்பதாக சொன்னால் திருவான்மையூர்ல தங்கி இருக்கிறார். திருவான்மையூரிலே தங்கி அங்கன் அமர் வார் உலக ஆளுடையாரை அருந்தமிழின் பொங்கும் இசை பதிகங்கள் பல போற்றி. குறிப்பு சொன்ன பாத்தீங்களா, பொங்கு இசை பல பதிகங்கள் பல போற்றி என்பதாக சொன்னால் கிடைச்சது ரெண்டுதான். பல பதிகங்கள் அங்கே அருள் செய்திருக்கிறார். இதுவே ஒரு சார்ந்த திருஞான சம்பந்த பெருமான் எத்தனையோ பதிகங்கள் பாடியது நமக்கு கிடைக்காமல் போனது. அருந்தமிழின் கொங்கும் இசை பதிகங்கள் பல போற்றி போந்தருளி கங்கை அணி மணிமுடியார் பதி பலவும் கலந்து இறங்கி செங்கன் விடை கொடியாதம் இடைச்சுரத்தை சேர்வுற்றார். இப்ப எங்க வர்றாருன்னா திருவான்மையூரில் இருந்து திரு இடைச்சுரம் வருகின்றார். திரு இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடைச்சுரத்திலே அவர் வந்த பொழுது அங்கே அடியார்கள் வரவே சிறப்பை சொல்றார். இடைச்சுரம் எப்படி திருவான்மையூருக்கு தனியே சிறப்போ அதே போல இடைச்சுரத்திற்கு அத்துணை சிறப்பு. இடைச்சுரம் மட்டும் அந்த பெருமானுடைய அந்த இயல்பையும் அவருடைய சிறப்பையும் எத்துணையோ முறை நாம் தவம் செய்திருந்தால்தான் இடைச்சுரத்தினுடைய தரிசனம் கிடைக்கும். ஏன்னா திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்கின்ற பதிகத்தினுடைய சிறப்பும் சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்ற பதிக விளக்கத்தினுடைய சிறப்பையும் பார்க்கின்ற போது திரு இடைச்சுரம் ஏதோ ஒரு தனித்தன்மை வாய்ந்தது என்பதை உணர முடிகின்றது. சென்னி இளா மதியணிந்தார் மறுவு திரு இடைச்சுரத்து மண்ணு திருத்தொண்டர் குழாம் எதிர்கொள்ள வந்தருளி. திரு இடைச்சுரம் ஞானசம்பந்தர் வந்துட்டார்ன உடனே தொண்டர்கள் கூட்டம் முன்னாடி வருது. திரு இடைச்சுரத்தினுடைய எல்லைக்கு வருகின்றது. வந்து பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியிலே விழுந்து நன்னெடும் கோபுரம் இறங்கி உள் புகுந்து நற்கோயில் தன்னை வலம் கொண்டு அணைந்தார் தம்பிரான் முன்பு. திருக்கோயில் வெளியிலே தரிசனம், அடியார்கள் வழிபாடு, கோயில் வழிபாடு,
வந்து பெருமானுடைய திருமுன்னிலையிலே நிற்கின்றார். நன்னடும் கோபுரம் இறங்கி உள் புகுந்து நற்கோயில் தன்னை பலம் கொண்டு அணைந்தார் தம் பிரான் முன்பு. இந்த இறைவனுடைய திருமுன்பு வந்து நிற்கின்ற பொழுது தன்னை பலம் கொண்டு அணைந்தார் தம் பிரான் முன்பு. பெருமானுடைய திருமுன்னிலையிலே வந்து நிற்கின்றானா. இங்க போறார் சேக்கிழார் பெருமான் ஒரு பாடல். இந்த பாடல் சேக்கிழார் பெருமானுடைய அந்த ஆழ்வர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சைவம் எவ்வாறு போற்றுகின்றது என்பதை திருவாசகத்திற்கும் தேவாரத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை காட்டும் ஒரு இடமாக விளங்குகின்றது இந்த திருப்பாடல். எங்கேயும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு திருப்பாடலை இங்க அருள் செய்கின்ற 1127 பாடல்ல நீங்க பிளீஸ் அண்டர்லைன் இன் போல்ட் லெட்டர்ஸ். ஏன்னா இந்த மாதிரி பாடல் சேக்கிழார் பெருமான் அப்பப்ப கிடைக்காது. இது கிடைக்கிறது மிக 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 அரிய நிலையில கிடைக்கும். இவங்க போல் லெட்டர்ஸ்ல போடலனாலும் நம்ம போல் லெட்டர்ஸ்ல இதை போடணும். ஏன்னா நமக்கு அனுபவித்து நாம தெரிவிக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். சொல்றார் கண்ட பொழுதே கலந்த காதலால். அது என்னங்க கண்ட பொழுதே கலந்த காதல்? அப்ப காணாத பொழுது கலக்காதா என்ன? அது கண்ட பொழுது கலந்த காதல். இதுதான் பெரிய புராணத்தினுடைய நுணுக்கம்.
கண்ட பொழுதே கலந்த காதலால் கை தலை மேல் கொண்டு தலம் உற விழுந்து குளவு பெரு மகிழ்ச்சியுடன் மண்டிய பேர் அன்பு உருகி மயிர் முகிழ்ப்ப வணங்கி எழுந்து அண்டர்பிரான் திருமேனி வண்ணம் கண்டு அதிசயித்தார்.
அந்த இடைச்சுரத்து பெருமான திரு அந்த மேனியை பார்த்தாலே அதிசயம். இப்ப அதிசய பத்து, இந்த அதிசயம் முழுக்க அந்த பெருமானுடைய வண்ணத்திலே அடங்கி இருக்குங்க. கிரீடைச்சுரம் போனா அங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த மரகத திருமேனியினுடைய அந்த வண்ணத்தை கண்குளிர பார்க்கணும். கண்ணார் அந்த பயன் அதனாலதான் நமக்கு நிறைவு.
அது சொல்றார் எம் அண்டர்பிரான் திருமேனி வண்ணம் கண்டு அதிசயித்தார்.
இவர் சொல்லுவாரு
எம்பிரான் வண்ணம் இருந்தவாறு என்ன.
ஒவ்வொரு பாடல்லையும் வண்ணத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பார்.
அதற்கு ஒரு விளக்கமா அன்னச்சர் ஒரு அடைமொழி போட்டு சேக்கிழார் பெருமான் கொடுக்கிறார். என்ன வண்ணம் அது? அண்டர்பிரான் திருமேனி வண்ணம். அது என்ன வண்ணம்னா அண்டர்பிரான் திருமேனி வண்ணம் கண்டு அதிசயித்தார்.
திருமேனி வண்ணம் கண்டு அதிசயித்தார்.
அதுக்கு பின்னாடி வர முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா கண்ட பொழுதே கலந்த காதல்.
முக்கியமான ஒரு நிலை தேவாரம் என்கின்ற இந்த தேவாரத்தினுடைய சிறப்பு. திருநெறிய தமிழ் என்பதாக நாம் தொகுத்து வைத்திருக்கின்ற திருநெறிய தமிழிலே மூவர் முதலிகள் என்பதாக திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்களுடைய பாடல்கள் முழுவதையும் தேவாரம் என்பதாக அமைத்தும் நான்காவதாக நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தை தனியாக திருவாசகம் அப்படின்னு அமைச்சிட்டார். தேவாரம்னா இந்த மூவர் ஏன் என்ற ஒரு குறிப்பு நாம் உணர்ந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு குறிப்பு. மூவர் முதலிகள் அருளி செய்த தேவாரம் எதை சார்ந்தது? மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் எதை சார்ந்தது என்பதாக நாம் புரிந்து கொண்டோம் என்பதாக சொன்னால்
மணிவாசக பெருமானிய 63 வரல. மணிவாசகர் முன்னாடியா பின்னாடியா?
மணிவாசக பெருமானுடைய ஏன் வந்து மணிவாசக பெருமான் திருஞான சம்பந்தரை பற்றி குறிப்பிடல, திருஞான சம்பந்தர் ஏன் மணிவாசகரை குறிப்பிடல, காலத்தினுடைய கோலம் இப்படி அப்படி எல்லாம் எதுவுமே தேவையில்லை.
மூவர் முதலிகளுடைய நிலை என்ன, மணிவாசகர் நிலை என்ன, ரெண்டும் புரிந்து கொண்டோம் என்பதாக சொன்னால் இந்த காலமோ பொருளோ அல்லது வரலாறோ எல்லாம் அதில் அடங்கிடும். அந்த ஒரு அடக்கத்தினுடைய குறிப்பு தான் கண்டபொழுதே கலந்த காதல் என்ற ஒரு குறிப்பு.
கண்டபொழுதே கலந்த காதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது மூவர் அவர்கள் பெருமானோடு கலந்த நிலை எவ்வாறு இருந்தது, மணிவாசக பெருமானுடைய கலந்த நிலை எவ்வாறு, மணிவாசக பெருமானுடைய
அந்த பெருமானுக்கும் மணிவாசக பெருமானுக்கும் இடைப்பட்ட அனுபவம் எவ்வாறு,
மூவர் முதலிகளுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம்னு சொன்னா
அதனுடைய இந்த ரெண்டு இந்த இதை மட்டும் புரிந்து கொண்டோம்னு சொன்னா இனி எதுவுமே தேவையில்லை.
அனுபவம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இரண்டு வகையான அனுபவம் உண்டு சைவத்திலே. ஒன்று கலந்து நிற்கும் அனுபவம்.
கலந்து நிற்கும் அனுபவம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதிலேயே ரெண்டு உண்டு. கலத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது கலந்து நின் அடியாரோடு வாழா கலந்திருந்து, அரிசியும் உளுத்தம் பருப்பையும் ரெண்டுத்தையும் கலந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது கலத்தல் அப்படின்னு. அரிசியும் உளுத்தம் பருப்பும் போட்டாச்சு,
ரெண்டும் அரிசியும் கலந்துருக்கு உளுத்தம் பருப்பு கலந்துருக்கு. ஆனா நீங்க பார்க்கும்போது இது அரிசி இது உளுத்தம் பருப்பு, இது அரிசி இது உளுத்தம் பருப்பு அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம்.
ரெண்டும் கலந்துதான் இருக்கும், ஆனா கலத்தலிலேயே தனித்தன்மையை காட்டிட்டு இருக்கும். நான் இருக்கேன் பாரு, அரிசி நான் இருக்கேன் பாரு, உளுத்தம் பருப்பு நான் இருக்கேன் பாரு. அப்ப அரிசியும் உளுத்தம் பருப்பும் கலந்து இருக்கின்ற நிலை என்பது கலந்த நிலை தான். ஆனா கலந்து இருக்கின்ற போது ரெண்டும் தனித்தனி தன்மையை காட்டிக் கொண்டிருக்கும். பாலும் தண்ணியும் கலக்கிறது அடுத்த நிலை. அரிசியையும் உளுத்தம் பருப்பையும் அரைச்சிட்டீங்க மிக்சர்ல போட்டு, இப்ப ரெண்டும் மாவாயிடுச்சு, தோசைக்கு ரெடி. இப்ப இதுல அரிசி என்ன உளுத்தம் பருப்பு என்ன? இப்போ அரிசியும் கலந்திருக்கு உளுத்தம் பருப்பு கலந்திருக்கு, இன் ப்ரொபோர்ஷன் 1:3 1:4 கலந்திருக்கு. ஆக ரெண்டும் கலந்த நிலைதான். கலத்தல் என்பதிலேயே ரெண்டு உண்டு, அரிசியும் பருப்பும் போல, அரிசியும் பருப்பும் கரைந்து கலந்தது போல, இது கலத்தல், இது கலந்த நிலை அனுபவம். இதை தாண்டி ஒன்னு இருக்கு, கடந்த நிலை அனுபவம். கலந்த நிலை அனுபவம் என்பதற்கும் கடந்த நிலை அனுபவம் என்பதற்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. கலந்த நிலை அனுபவம் என்பது மூவர் முதலிகளும் அடைந்தது கலந்த நிலை அனுபவம். அரிசியும் பருப்பும் எப்படி மாவா கலந்திருந்தது இல்லையா, அந்த மாதிரி கலந்த நிலை தான் கலந்த நிலை அனுபவம். கடந்த நிலை அனுபவம் என்பதற்கு சான்று சொல்ல வேண்டும் அப்படின்னு இது பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இதற்கு எவ்வாறு சான்று, இதற்கு உதாரணம் உலகியெல்லாம் வைத்து நாம் காட்டுவது? அரிசியும் பருப்புனா இப்ப எளிமையா புரிஞ்சிருச்சு. கலந்த நிலை அனுபவத்திற்கும் கடந்த நிலை அனுபவத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை மிக பல காலமா யோசிச்சுட்டு இருக்கு. எப்படி இதை சொல்லுவது? சொல்றது ஈஸி, கலந்த நிலை அனுபவம் கடந்த நிலை அனுபவம். ஆனா ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரியுமான்னு கேட்டா இல்ல, அதுதான் ஒண்ணு முக்கியம். ஏன்னா கடந்த நிலை அனுபவங்கிறத எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எல்லையில போகின்ற போது ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு அது ஒரு அளவிற்கு பொருந்துவோம் என்கின்ற அளவிற்கு தோன்றியது. முனிவாசக பெருமான் தோற்றுவித்தார். ஒரு தலைவன் தலைவி இந்த ரெண்டு பேரும் புதிதாக கல்யாணமாக, தலைவனும் தலைவியும், தலைவனும் தலைவியும் கல்யாணமாகிய அவர்களுக்கு வீட்டில் ரெண்டு பேரும் அவர்கள் முன்னமேயே அவர்கள் இருவரும் காதலிலே ஒருமித்து கலந்தவர்கள். ரெண்டு பேரும் காதல் அவ்வளவு, ஆனா வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்க, அவங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. காதல் கல்யாணம் இது வந்துட்டு லவ் மேரேஜ் கம் அரேஞ்ச் மேரேஜ். இப்ப அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு. வீட்டுல அந்த தலைவன் தலைவி அந்த பொண்ணு அப்படிலாம் ரெண்டு பேரையும் வாங்க கலந்து ரெண்டு பேரையும் திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க. இப்ப திருமணம் செஞ்சு வைத்த உடனேயே இப்ப ரெண்டு பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்ப அந்த தலைவிக்கு அந்த தலைவன் மேலே சொல்லாத காதல், அப்படி ஆற்றலாத காதல், அப்படிப்பட்ட காதல், ஒரு நிமிஷம் கூட ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ட்ரெயின்ல போனா பக்கத்திலே தான் உட்கார்ந்துருப்பாங்க. இவர் போனா அந்த அம்மா பக்கத்துல பக்கத்துல ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன புதுசுல என்ன அவரு சக்கச்சவையு உடம்பா அந்த கணவனா இருக்கு. அந்த அம்மா எப்படி பக்கத்துல வந்து ஒட்டி ஒட்டி உட்காரணும்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசையா. இந்த அம்மா கைய பிடிச்ச உடனே அவர் சொல்லுவாரா, உன் கையா இல்ல ரோஜா பூவா, இப்படி இருக்கு மென்மையா, இதெல்லாம் ஒரு மென்மையான பொருள் இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு வர. அடுத்த 6வது மாசத்துல அதே அம்மா அதே ஆள் அதே ஒரு அந்த அம்மா கைய பிடிக்குமா, வழக்க மாதிரி இருக்கு கை கையாடு அப்படின்னு. ரோஜா பூ மாதிரி தானே இருந்தது கை, 6 மாசத்துல எப்படி அது உலக்கையா மாறிச்சு, வயசாயிடுச்சு, புதுசா எது வந்தாலும் இன்பம். அப்ப புதிதாக திருமணம் ஆகிய நிலை, இரண்டு பேரும் கலந்த நிலை. கலந்த நிலையில இந்த அம்மையாருக்கு அவர் மீது அற்றனாத காதல். ஆனா வீட்லயே இருந்துட்டா முடியுமா, வீட்டுக்கு என்ன பண்றது? ஆகவே அவரு வெளியில போகணும். எதுக்கு போனோம்? சம்பாதிக்கிறதுக்கு போகணும். அப்ப காலையில கிளம்பிடுவாரு அவரு. இப்படி காலையில அவருக்கு கிளம்பின உடனே அவருக்கு எல்லா வசதியும் அந்த அம்மா பண்ணி கொடுத்துரும். ஆனா பண்ணி அவர் வெளியில அவர் தன்னை விட்டு பிரிகின்றார்னு உடனேயே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ போறாரு, ஆனா போய்தான் ஆகும். அப்படி போனவரு
சாயந்தரம் திரும்பி வந்துருவார் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி உண்டு.
காலையில போறாரு ரைட்டு,
ஆனா சாயந்தரம் வந்துருவாரு. எப்படி இருந்தாலும் சாயந்தரம் வந்து
நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற நிலையிலேயே இந்த அம்மா வீட்டிலேயே உட்காந்துட்டு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும்.
எப்போ வருவாரு, அஞ்சு மணி ஆச்சா, அஞ்சரை ஆச்சா, ஆறரை ஆச்சா, ஆறரை ஆச்சா,
டக்குன்னு யாராவது கதவை தட்டா உடனே கனவுளாரா அப்படின்னு திறந்து பார்க்கும். அப்படி திறந்து கதவை மூடி கதவை மூடி கதவை திறந்து அந்த உமி இருக்கு பாத்தீங்களா, கதவுல முன்னாடி எல்லாம் போட்டிருப்பாங்களா, அது தேயிற அளவுக்கு
திறந்து திறந்து பாப்பாங்களாம்.
இது கலித்தொகையில உண்டு இந்த பாடல்.
அந்த அளவிற்கு கணவனார் மீது எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார் என்ற ஆர்வம் அந்த அவருடைய மேல வச்சிருக்கிற நிலை.
இதே சிச்சுவேஷன் தான், இதே நிலை தான் புதிதாக கல்யாணமானவங்க
முன்னாடியே காதல் செய்தவர்கள்
அந்த அம்மையார் அவர் மீது ஆற்றொணாத காதல் உடைய நிலை. இப்படி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில கல்யாணம் ஆகியது. கல்யாணம் ஆன பிறகு இவங்களும் அவங்களும் ஒரு
ஒரு மாத காலம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க.
ஆனா ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் சொல்றாரா,
எனக்கு வெளியூர்ல இருந்து சூட்டி வந்திருக்கு,
இப்ப போவேன், ஆனா எப்ப வருவேன்னு தெரியாது,
என்னுடைய வேலை அது மாதிரி, அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சரி, ஆனா என்னுடைய வேலை அப்படி ஆயிடுச்சு
அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் பக்கம் போயிட்டாரு. காஷ்மீர் பக்கம் போனவர் இப்ப இந்த மூணு மாசம் இந்த இவரோட இருந்தாங்க. மூணு மாசம் அந்த அம்மா இருந்தது. ஆனா தன்னுடைய கணவர் இதோ இப்ப வந்துருவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முன்னாடி இருந்தாங்க. இப்ப இந்த அம்மா போனவர் எப்போ வருவார்னு தெரியாது.
மூணு மாசம் கலந்த பிறகு போன அந்த கணவன் எப்பொழுது மீண்டும் வருவார் என்ற ஏக்கத்திலே இருக்கும் நிலை இந்த அம்மா அவரை பற்றி எண்ணி அழுந்தி அனுபவப்படுகின்ற நிலைக்கு கடந்த நிலை அனுபவம் பேரு.
முன்னாடி அப்பப்போ வந்துருவார், அப்பப்போ வந்துருவார், வீட்டு வேலைக்கு காலையில போனவர் சாயந்தரம் வந்துருவார், காலைல போனவர் சாயந்தரம் வந்துருவார் நிற்கின்ற நிலை கலந்த நிலை அனுபவம். மணிவாசக பெருமான் பெற்றது கடந்த நிலை அனுபவம், இங்கே மூவர் முதலிகளும் பெற்றது கலந்த நிலை அனுபவம். இது ரெண்டு தான வேறுபாடு. மணிவாசக பெருமானுக்கு வந்தார், வந்த பிறகு ஆட்கொண்டார், ஆட்கொண்ட பிறகு விட்டுட்டு போயிட்டார். எப்ப திரும்பி வருவார்னு தெரியாது. எப்படி அந்த அழுத்தம் இருக்கும் என்பதாக பார்த்தால் அதுதான் திருவாசகமாக உருக்கொண்டு இந்த அனுபவத்திற்கு கடந்த நிலை அனுபவம் என்ற அனுபவமாக சான்றோர்கள் உயித்து உணர்ந்து அமர்ந்த அந்த அனுபவமாக அமைத்தார்கள். அதை சொல்றார் சேக்கிழார் பெருமான். கண்டபொழுதே கலந்த காதல்
திருஞான சம்பந்த பெருமான் அங்கே
இடைச்சுரத்துக்கு வந்த உடனேயே கண்ட பொழுதே கலந்த காதல்.
எப்படிப்பட்ட காதல் இது என்பதாக சொன்னால் கண்ட பொழுது கலக்கும்,
கண்ட பொழுது கலக்கும்.
அப்படி கண்ட பொழுது கலக்கின்ற நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது
ஒரு திருக்கோயில போவாங்க,
போன உடனேயே பெருமானோடு கலந்துட முடியுமா, நாம எல்லாம் கலக்க முடியுமா?
பெருமானுடைய திருவடியை அப்படி பார்த்த உடனேயே அந்த பெருமானோடு ஒன்றாக கலந்தல், இந்த நிலைக்கு இந்த அனுபவத்திற்கு கலந்த நிலை அனுபவம் என்று பெயர். அப்படி கலந்த நிலை அனுபவமாக கண்டபொழுதே கலந்த காதலால் கை தலைமேல் கொண்டு தலம் உற விழுந்து புலவு பெரு மகிழ்ச்சியுடன் மண்டிய பேர் அன்பு உருகி மயிர் முகிழ்ப வணங்கி எழுந்து அண்டர்பிரான் திருமேனி மன்னம் கண்டு அதிசயித்தார். திரு இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய திருமேனியை கண்டு அண்டர்பிரான்
திருமேனியாது. இந்த அண்டங்கள் எல்லாம் அதிலே காணுகின்ற நிலையிலே,
உருவண்டம் எல்லாம் காணுகின்ற நிலையிலே அது அமைந்திருக்கும் திருமேனியது. அப்படி அண்டர்பிரான் திருமேனி வண்ணம் கண்டு அதிசயித்தார். எப்படி அதிசயித்தார் அப்படிங்கிறது தான்
திரு இடைச்சுர தேவா.
திரு இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய இந்த திரு இடைச்சுரம், இடைச்சுரம் என்பதாக ஏன் இதற்கு பெயர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இது மலைகளுக்கு நடுவிலே அந்த குன்றிலே அமைந்திருக்கக்கூடிய பெருமான், ஆகையினாலே அதற்கு இடைச்சுரம் என்பதாக பெயர். அது மட்டுமல்லாமல் இந்த இடைச்சுரம் என்கின்ற புராண வரலாறு என்ன சொல்லுகின்றது, சனற்குமார முனிவர் என்று சொல்லக்கூடிய சனற்குமார முனிவர் இங்கே தவம் செய்து பூசித்து அருள் பெற்ற தலம். சனகர், சனாதனர், சனந்தனர், சனற்குமாரர் அப்படிங்கிற நால்வர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நால்வரிலே சனற்குமாரர் என்றவர் பூசித்து வழிபாடு செய்த தலமாக விளங்கியது என்பதாக புராண குறிப்பு. இந்த இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய இடைச்சுரத்திலே இருக்கக்கூடிய அந்த லிங்கமானது மரகத லிங்கம் என்ற அந்த மரகத லிங்கம்,
இந்த மரகதலிங்கத்தினுடைய தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், அந்த தீப ஆராதனை காட்டுகின்ற பொழுது அந்த லிங்கத்தை பார்க்க வேண்டும். தீப ஆராதனை காட்டுகின்ற பொழுது அந்த லிங்கத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கு பாருங்க, அந்த வண்ணம் தான் இங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உள்ளே வருகின்ற அந்த மூலத்தானத்தில் வருகின்ற பொழுதே அந்த தீப ஆராதனை நிகழ்கின்றது.
மரகதலிங்கேஸ்வரர்
அந்த மரகத லிங்கத்திலே அந்த தீப ஆராதனை செவ்வேனி அந்த அந்த செம்மை அதிலே சேர்கின்ற பொழுது செம்மையும் அந்த பச்சையும் இரண்டும் கலந்த நிலையிலே தோன்றுகின்ற அந்த வண்ணம், அந்த வண்ணத்தை தான் கண்டு அதிசயித்து பெருமானுடைய அந்த திருவுருளை எண்ணி அமைக்கின்றார் திருப்பாடல். திரு இடைச்சுரம் திருப்பாடல் ஒன்றாம் திருமுறையிலே வைத்து போற்றப்படுகின்ற திருப்பாடல். சனற்குமார முனிவர் நால்வர், சனகர், சனாதனர், சனந்தனர், சனற்குமாரர் அப்படிங்கிற நால்வர். இந்த நால்வருக்குதானே கல்லாலின் புடையிருந்து கல்லால் மரத்துக்கிழ அருள் செய்தார் இல்லையா, அந்த நால்வர்ல நாலாவதாக இருக்கக்கூடிய சனற்குமார முனிவர் இங்கே பூசித்து வழிபாடு செய்த இடம் இந்த திரு இடைச்சுரம் என்ற நிலை. அப்படி இந்த சுரம் என்பதாக சொன்னால் என்ன அப்படின்னு தமிழிலே பொருள் உண்டு. சுரம் என்பதாக சொன்னால் சுரம் என்பதற்கு பல பொருள் உண்டு. சுரம் என்பதாக சொன்னால் பாலை என்பதற்கு சுரம்னு பேர். சுரம்னா பாலை. சுரம் என்பதற்கு ஸ்வரம் என்பதாக சொல்லக்கூடிய ஸ்வரம் இசை இருக்கு பாத்தீங்களா, ஏழு ஸ்வரம் ச ரி க ம ப த நீ அப்படின்னு சொல்றோம். அந்த ஏழு ஸ்வரத்திலே ஸ்வரம் என்பதனுடைய நிலை சுரம் என்பதாக தமிழில எழுதுகின்ற போது சுரம், அதை வடமொழியில சொல்கின்ற போது ஸ்வரம். அப்படி சுரம் என்பது அதை குறிக்கும். மூன்றாவதாக சுரம் என்பதாக சொன்னால் வழி என்ற பொருளை குறிக்கும். சுரம் என்பது வழியை குறிக்கும். அது வழி என்கின்ற நிலையிலே சுரம் என்பது குறிக்கும். இன்னொரு பொருள் உண்மையான நெறி என்பதை குறிக்கும். தமிழ் அகராதியில நீங்க சுரம் என்பதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா இத்தனை பொருள் உண்டு அப்படின்னு சொன்ன அத்தனை பொருள். சுரம் என்பது வழி, சுரம் என்பது பாலை, சுரம் என்பது அருமையான நெறி, நன்னெறி என்பது சுரம், சுரம் என்பது வழி. இப்படி இந்த நான்கினுடைய பொருளை கொண்டும் திருஞான சம்பந்த பெருமான் இந்த இடத்திலே அதை அமைத்து பாடியிருக்கின்ற ஒரு தனி சிறப்பு உண்டு. திருக்கடைக்காப்பு மிக அற்புதமாக அருளி செய்திருப்பார். இந்த திருக்கடைக்காப்பிலே அந்த சுரத்தினுடைய பல வகையான பொருள்கள் அதிலே அமைத்து காட்டியிருப்பார். இந்த சுரம் என்பதாக சொல்லக்கூடிய நிலையில இடைச்சுரம் என்பதாக அந்த திருக்கோயில் பெருமானுக்கு இடைச்சுர அந்த திருமேனியினுடைய அந்த சிறப்பும் இடைச்சுரம் என்ற அந்த திருக்கோயிலினுடைய பெயர் சிறப்பும் மிக அற்புதமாக அமைந்த ஒன்று. ஆகையினாலே திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் அந்த பாடல் அந்த பதிகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு நயத்தை வைத்து அந்த முதல் பதிகத்தை ஆரம்பிப்பார் பாடலை. அந்த முதல் பாடல் நம்ம பாடலாம்
710
உடலிலேயும் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே, இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் அந்த வண்ணத்தினுடைய சிறப்பை சொல்லுவார். ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டார். இறைவனுடைய வண்ணத்தை சொல்லுகின்ற நிலை நம்ம எங்க வண்ணம்தான் செய்யது அன்று. அப்படி வண்ணம் என்பதாக சொல்லுகின்ற போது இறைவனுடைய இயல்பு, இறைவனுடைய அந்த அருள் பாலிக்கும் தன்மை, அதை யாரால் அளந்து சொல்ல முடியும்? இறைவனுடைய அந்த நிலை, இறைவன் எவ்வாறு ஒரு உயிருக்கு அருள் செய்கின்றான் என்பதை அவருக்கு தான் தெரியும். வண்ணம் அற்புதமா சொன்னாங்க ஐயா, அவன் இருக்கும் வண்ணம் வண்ணத்தை கேட்கிறார். உன்னுடைய இயல்பு என்ன? அப்படி இயல்பு இறைவனுடைய இயல்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த இயல்பினை யாராலும் அளந்தறியும்னாத ஒரு நிலை. தம்மானை அறியாத சாதியார் உளரே என்பதாக காட்டி இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய இயல்பு எவ்வாறு அவர் அருள் புரிவார்னு தெரியலையே. கால ரெண்டு தடவை இழுச்சும் தெரியல. அப்படி இரண்டு முறை தன்னுடைய திருவடி தரிசனம் கிட்டியும் அவருடைய திருவடியை கழும தழுவிக்கொள்ளாமல் விட்டுவிட்டேனே என்பதாக ஏங்கி அருளிய திருப்பதி, அதே அந்த இறைவனுடைய அந்த வினை என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்களுக்கெல்லாம் வினை ஊட்டுகின்ற அந்த தன்மை, அது யாராலும் காணலாதோ எவ்வாறு உயிர்களுக்கு வினையை ஊற்றார், வினை எவ்வாறு இறைவன் இந்த உயிர்களுக்கு ஊட்டுகின்றார் என்பதை இதுவரையிலும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. எவ்வாறு ஒருவருக்கு வினை வந்து சேருகின்றது? ஒரு உயிரினுடைய வினையை ஊட்டுகின்ற பொழுது இன்னொரு உயிரும் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கும் இல்லையா. ஒரு உயிர் ஒரு வினையை அனுபவிக்கிறதுன்னு சொன்னா அந்த வினை இன்னொரு உயிரை சம்பந்தப்படுத்தி அந்த உயிர் இருந்திருக்கும். அதனால இந்த நெட்வொர்க் பாத்தீங்கன்னா இது முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. நான் ஒரு அனுபவம், எனக்கு அனுபவம் நிகழ்கின்ற பொழுது, மகிழ்ச்சி அனுபவம் இருக்கின்ற பொழுது அதை பார்த்து துன்பப்படுகின்ற உயிர் இருக்கும். நான் மகிழ்ச்சியா இருக்கிறது எனக்கு தானே, இது ஏன் துன்பப்படுது? இறைவன்கிட்ட கேட்க முடியுமா? ஒரு இந்த வினையினுடைய ஒரு சேர்ப்பு எப்படி சேர்க்கிறாரு பாருங்க. இது துன்பப்படுகின்ற பொழுது இன்னொன்று இன்பப்படுகின்றது. இந்த இன்பத்தை கண்டு இன்னொரு உயிர் ஒண்ணுமே படாம அப்படியே இருக்கு. யாருன்னு தெரியலையே. பீகார்ல ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பக்கம் திருநெல்வேலியில ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பக்கம் கல்கத்தால ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் வினை பயனை ஊட்டணும். இத்தனை நாலு பேரும் நாலு இடத்துல இருக்கிறாங்க, ஆனா நாலு பேருக்கும் வினை பயன் ஒருவர் ஒருவர் நெட்வொர்க்ல போய் சேரணும். என்ன பண்ண முடியும்? எப்படி ஊட்டுவாரு? நாலு பேரையும் ஒரே பிளைட்ல ஏத்துவார். நாலு பேரும் இவரு எங்கெங்க வந்திருப்பாரு? ஈச்சாம்பட்டி, குட்டாம்பட்டி, அந்த பக்கம். நான் ஏதாவது ஒரு பட்டி, கோவில்பட்டி, அந்த பக்கம் வந்திருப்பேன். இவரு எங்கெங்க வந்திருப்பாரு? ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல பாத்துருப்போம். எங்க? ஒரு பிளைட்ல. முடிஞ்சு போச்சா? வினை பயன் எப்படி வச்சிருக்காரு? ஆக வினை பயனுடைய நெட்வொர்க் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உயிருக்கு உயிர், உயிருக்கு உயிர், உயிருக்கு உயிர் இருக்கக்கூடிய நெட்வொர்க். பா, நீங்க இன்னைக்கு சாப்ட்வேர்ல எவ்வளவு ப்ரோக்ராம் போட்டாலும் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியாது. கரெக்டா? முடியாது. வினை பயனை ஊட்டுகின்ற நிலையில ஒரு உயிருக்கு ஒரு வினை பயன். இப்ப இவருக்கு வினை பயனா இவருக்கு மட்டும் ஊட்டிடுது, அவருக்கு வினை பயன் அவருக்கு மட்டும், அவருக்குனா அவருக்கு தனித்தனியா ஊட்டுறதா இருந்தா ரொம்ப ஈஸி. ஆனா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்கின்ற பொழுது அந்த வினை பயனை ஊட்டுகின்ற சாதித்திரிய முருகன் பாத்தீங்களா, அதுதான் சதுர பெருமான். இந்த பெருமானுக்கு தான் சதுர பெருமான் என்று பெயர். இந்த மாதிரியான சதுர வேலைப்பாடு சதுரமாக செய்கின்ற நிலை யாருக்கு வேண்டும்? வயலூர் போயிருந்தேன். வயலூர்ல நடராஜ பெருமான் கிடையாது. வயலூரிலே அங்கே நடராஜர் இருக்கிற இடத்துல சதுர தாண்டவம் என்று சொல்லக்கூடிய சதுர தாண்டவம் அங்கே உண்டு. பெருமானுக்கு அங்கேயே சதுர தாண்டவம், பல வகையான தாண்டவங்களிலே அங்கே சதுர தாண்டவம் என்ற பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த பெருமானுடைய வடிவமே சதுரமாக இருக்கும். சதுர தாண்டவம்னு சொல்லுகின்ற பொழுது நீங்க அந்த சதுர தாண்டவத்தினுடைய கோலத்தை பாத்தீங்கன்னா, அந்த பெருமானுடைய வடிவம் பாத்தீங்கன்னா அதுவே சதுரமா இருக்கும். அப்படி அந்த வடிவமே சதுரமாக வைத்து ஆடுவார், அப்படிப்பட்ட சதுர தாண்டவம். அப்படி இறைவனுடைய வண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த வண்ணத்தை சொல்ல வர அவரு வைக்கிற பதி எது? முதலிலே அவர் இருக்க அவர் சொல்லுகின்ற பதி இடைச்சுரம். இடை என்பது நடு என்பதை குறிக்கும். ஆகையினாலே முத முதல்ல பெருமானுடைய இடையை பற்றி சொல்லுகின்றார் பெருமான். முதல் குறிப்பு பாத்தீங்கன்னா இடையில என்ன இருக்கு?
இடைச்சுரத்துல இடைய பார்க்கணும். முதல்ல சொல்றார் பரிவள அவிரொளி அரவு அரை தாழ.
மனிதனுடைய பாதி எது? அரை. அரைங்கிறது இடுப்பு, இடுப்பு அரை. அதனால இடைச்சுரத்துல முதல்ல இடையில என்ன இருக்கு அப்படின்னா வரி அப்படிங்கிற ஸ்ட்ரைப்ஸ் தான். நல்லா அந்த பாம்பு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான், டிசைனா இருக்கிற பாம்பு,
சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிற பாம்பு எல்லாம் எடுத்து போட மாட்டேன்.
பெல்ட்னா வாங்கும் போது பக்கிள்ஸ் எப்படி இருக்கு, டிசைன் எப்படி இருக்கு பாப்போமா இல்லையா சார்? அப்ப பெருமான் போட்டிருக்கிறது மட்டும்
எல்லா பாம்பு ஏதாவது ஒரு பாம்பு எடுத்து சுத்திடுவாரா என்ன பெல்ட்ல? இல்ல இல்ல, பெல்ட்டுக்கு எப்படி பக்கிள்ஸ் இருக்குன்னு பார்த்து கரெக்டா போடுறாராம். அதனால சொல்றாரு எங்க பெருமான் எப்படி போடுறாரு தெரியுமா பெல்ட்ட கூட,
வரி வளர் அவிர் ஒளி அரவு அரை தாழ. பெருமானுடைய அந்த அறையிலே இருக்கக்கூடிய அந்த பாம்பு அற்புதமாக அப்படி அந்த அறையிலே சுத்தி இருக்கும், ஒளி மிகுந்த பாம்பா இருக்கும். அந்த பாம்பனுடைய தலையில ஒரு மணி இருக்கும், அதற்கு வில் மணி அப்படின்னு பேரு. திகடச்சக்கர செம்முகம் ஐந்துள்ளான், சகடச்சக்கர தாமரை நாகைவர், அகடு அசக்கு அரவு வில் மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். கந்தபுராணம் தொடங்குது. கந்தபுராணத்தினுடைய முதல் தொடக்கம் விநாயக பெருமானை வைத்து தொடங்குகின்றார். திகடச்சக்கர செம்முகம் அமைந்துள்ளார், சகடச்சக்கர தாமரை நாயகன், அகடு அசக்கு அரபு அப்படின்னாரு. விநாயக பெருமானுடைய பெல்ட் எது அப்படின்னு சொன்னா இந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகத்தை தாங்குகின்ற பாம்பை எடுத்து அப்படி போட்டாரா, போட்டுட்டு அதுக்கு தலையில அழகா வந்து உட்கார்ந்தான். விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போது அகடு அசக்கு அரபு வில் மணியா உரை. இந்த உலகம் வந்து அந்த தலையில வந்து அப்படி உட்காருதான். அது எப்படின்னா தலையில மணி போல வந்து உட்கார்ந்துருக்கான். அப்பனா அவருடைய உருவம் எப்படின்னு பாரு,
போட்டிருக்கிற பெல்ட்ல இருக்கிற பாம்பினுடைய தலையில இருக்கிற ஒரு மணி மாதிரி இந்த உலகம் இருக்கு அப்படின்னா அவருடைய சுயரூபம் எப்படி, அந்த பெருமானுடைய தன்மை எப்படி அப்படிங்கறத வைத்து அப்படிப்பட்ட விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் என்பதாக சொல்லுவதை போல வரி வரிவளர் அவிரொளி அரவு அரைதாழ வார்சடை முடிமிசை வளர்மதியின் சூடி கரிவளர் தருகடல் கால்வளன் ஏந்தி கனலெறி ஆடுவார் காடு அரங்காக விரிவளர் தருபொழில் இளமையில் ஆள வெண்ணிற தருவிகள் தின்னென வீழும் எரிவளர் அணிமணி புடமணி சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்ன. இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்ன என்று அதிசயித்தார். இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய அந்த வண்ணத்தை கண்டு அதிசயித்த அந்த தன்மையை தொடர்ந்து இரண்டாவது திருப்பாடலிலே மிக அற்புதமாக காட்டுகின்றார்.
இவருடைய வண்ணம் என்ன வண்ணம்னு காமிக்கல, சொல்ல முடியல.
அவர் அனுபவிச்சாரு,
சொல்ல முடியல.
அதான் அதிசயித்து பாடு.
பார்வதி கேட்கிறாள், அவர் இருக்கும் வண்ணம் கேட்டவர்
இரண்டாவது
ஆற்றையும்
கையலிட வாடி
வண்ணம் என்னே என்கின்ற நிலையில பெருமான் இடத்துல போனா அவரு அந்த பெருமானுடைய இயல்பு என்று சொல்லக்கூடிய இயல்பிலே ஒருமித்த நிலை, இரண்டு பேரும் ஒன்றாக கலந்த நிலையிலே அந்த அனுபவத்தை எவ்வாறு சொல்லுவதுன்னு தெரியாது. அவ்வாறு அறிவார் அறிகின்றது, அதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ. இரண்டு பேரும் ஒன்றாக கலந்த நிலை அனுபவத்திலே நாங்க ரெண்டு பேரும் கலந்துட்டோம், ஆனா அந்த அனுபவத்தை இன்னொருவருக்கு எப்படி சொல்றது அப்படிங்கிற நிலையிலே தான் இவர் வண்ணம் என்ன என்கின்ற ஒவ்வொரு பாடலிலேயும் அந்த வண்ணத்தை பற்றி சொல்லுகின்றார். மிக அற்புதமாக இறைவனுடைய நிலையில நிற்கின்ற பொழுது, நாம் இறைவனுடைய திருக்கோயிலுக்கு சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே பெருமானை வணங்க வேண்டும். எந்த நிலையிலேயும் பெருமானிடத்திலே காமியத்தினாலே வழிபடக்கூடாது. காமியம் என்பது ஒரு அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல வரணும், நிஷ்காமியமாக அந்த வழிபாடு போக வேண்டும். பெருமானுடைய திருவடியில போய் நின்றால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். எல்லாம் அற என்னை இழந்த நலம் என்பதாக சொல்வார் அர்ணே, என்னை இழக்கும். அப்படி இழக்கின்ற நிலையிலே நாம் எதையுமே இழக்காத நிலையிலே நாம் இருக்கிறோம். அதனால்தான் மணிவாசக பெருமான் திருப்புலம்பலிலே மிக அற்புதமாக சொல்லுவார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் லிஸ்ட் போட்டிருக்காரு. இதுல ஒன்னு யாராவது எஸ் நான் எடுத்துக்கிறேன் இது நான் பண்றேன்னு சொன்னா அவங்க திருவடியில விழுந்து நாம வணங்கலாம். இவர் சொல்லியிருக்கிற லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கிறது சேலஞ்ச் ஏதாவது ஒண்ணு விட முடியுமா நம்மளால?
உற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னு நாம வேண்டானாலும் அவன் வந்து நிப்பான் வாசல்.
யார் வேண்டாம், நீ என்ன வேண்டாம் சொல்றது? நீ வேண்டாம் சொல்ல நீ வச்சுக்கோ, எனக்கு வேணும்னு அவன் வந்து நிப்பான். எப்படி தருப்பீங்க?
உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். ஊர் வேண்டேன் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, என் ஊர் வேணாம்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நீங்க யோசிச்சு யோசிச்சு பாருங்க, மணிவாசக பெருமான் அவ்வளவு ரெண்டாவதா வச்சு ஒரு லிஸ்ட்ல சொல்றாரு. உற்றார ஃபர்ஸ்ட்ல வச்சாரு, ரெண்டாவது செகண்ட் பிளேஸ் யாருக்கு கொடுக்கிறாருன்னா ஊருக்கு கொடுக்கறாரு செகண்ட் பிளேஸ்.
அந்த ஊரே வேண்டேன்,
அந்த ஊர் வேண்டான்னு சொல்றது அவ்வளவு வந்து எளிமையான்னு பார்த்தா நிச்சயமா முடியாது. ஊரை இழப்பது என்பது முடியாத காரியம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், மூணாவதா ஒன்னு வச்சிருக்கிறார் பாருங்க, பேர் வேண்டேன்.
முடியுமா? பேருக்காகத்தான் எல்லாமே பண்ணும்.
பேர் இல்லாம ஏதாவது சார் இத்தனையும் சொன்னீங்க லிஸ்ட்ல, என் பேரே ஏன் விட்டேன்கம்மா?
இவ்வளவு பேரு அட்லீஸ்ட் நான் ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்கிற ஒரு சைடு ஆக்டரா வந்து
ஒரு ஒரு குரூப் டான்ஸ் எல்லாம் வந்து ஆடினேன்னு சொன்னா என் பேர் எங்க அவருக்கு டைட்டில்
பேரே
இல்லையா? பேர் இல்லாம பேர் இல்லாம ஏதாவது கொடுத்தா ஒத்துவீங்களா? அதுக்கு அவரு சொன்னாரா, சார் எல்லாமே டைட்டில் ஹீரோ ஹீரோயின் எல்லா பேரும் போட்டு வருவோம், ஆனா உங்க பேர் எங்க இருக்குன்னு கேட்டா மற்றும் பலர்னு ஒரு ஒன்று பாத்தீங்களா, அதுல உங்க லிஸ்ட்ல
மற்றும் பலர்லாம் இருக்க.
அப்படி இந்த பேர் என்று சொல்லக்கூடிய பேரை விடுவது என்பது பேரை விட்டால் இறைவன் திருவடி. எப்ப உங்களுடைய பேரை விடுகின்றோமோ அப்பொழுது அற்றது பற்றலில் உற்றது விடு. அப்படி இறைவனிடத்திலே தன் நாமம் கெட்டால் சொன்னார், அற்புதமா ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிட்டார். தன் நாமம் கெடுதல் என்று சொல்லக்கூடிய நிலை பேர் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. அதனாலதான் மணிவாசக பெருமான் தேர்ட் மூன்றாவது பிளேஸ்ல வச்சார் பேர் வேண்டேன். குகை நமச்சிவாயர்னு சொல்லி ஒரு திருவண்ணாமலையில இருந்தார் குகை நமச்சிவாயர். அவர் எப்படின்னு சொன்னீங்கன்னா குகைக்குள்ளேயே இருப்பாரு, அவர் குகையை விட்டு வெளியில வரமாட்டார். எப்பொழுதும் குகைக்குள்ளேயே இருந்து தவம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஞானி, உள்ளே இருப்பார். அப்படி வெளியில இன்கேஸ் வந்துட்டாலும் ஆழம் விழுதுல ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருப்பார். ஆழம் விழுது இருக்கும், ஆழம் மரம் இருக்கும், அதுல வந்து ஒரு ஊஞ்சல், கால் தரையில படாது.
குகையில இருந்தாருன்னா நேரா போய் ஊஞ்சல் உட்காந்துருவார்,
ஊஞ்சல்ல ஆடிட்டு இருப்பார். அப்படி கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து அவரை தரிசனம் செஞ்சிட்டாலே போதும், எத்தனையோ பிறவி போச்சு அவருடைய திருவடி கிடைச்சிருச்சுன்னு. அப்புறம் உள்ள போயிடுவாரு. இவரை நாடி இவரை குருவாக அடைய வேண்டும்னு ஒருத்தர் சீடர் வந்தார். அந்த சீடர் குகை நமச்சிவாயரை போய் உள்ளே தரிசனம் செய்து ஐயா உங்களை நாடி வந்திருக்கிற, நீங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீடனா நீ உன்னை ஏத்துக்க, நானே இன்னும் பக்குவம் அடையில, நானே இன்னும் அங்கே இங்கே தெரிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கே பக்குவம் இல்லாத போது நீ என்னப்பா உனக்கு நான் எங்க நான் உனக்கு செய்யறது, குருவாக நீ என்னப்பா ஏற்றுக்கிறத, வேற யாராவது பாருனர், இல்ல இல்ல நீங்க தான் எனக்கு குரு அப்படின்னு. சரி உன்னுடைய பேர் என்ன?
அவரு நமச்சிவாயம்.
குரு நான், என் பேரும் நமச்சிவாயம், சீட நீ வந்திருக்க, உன் பேரும் நமச்சிவாயம். உடனே அவரு சொன்னாராம், நீங்க வந்து குகை நமச்சிவாயர்னு அவரு பேரு, இவரு சீடரு, தம் பேர் என்ன சொல்றாரு, நமச்சிவாயர். இப்ப யார் குரு யார் சீடர்ன்றது கன்ஃபியூஷன் ஆயிடும். நமச்சிவாய இதுவும் நமச்சிவாய அதுவும் நமச்சிவாய் இது நமச்சிவாய். உடனே அவர் சொன்னாரா, உடனே அவருடைய திருவடியில விழுந்து, அந்த குருவினுடைய திருவடியில விழுந்து சொன்னாரா, உங்களுடைய பேர் நமச்சிவாயம்னு இருக்கிறதுனால இன்றையில இருந்து இந்த நொடியில இருந்து என்னுடைய பேரை இழந்தேன்.
அதுல இருந்து அந்த சீடருக்கு பேர் கிடையாது.
இவரு குகை நமச்சிவாயர், அவரு அவ்வளவுதான் சீடர், அவ்வளவுதான், என் பேர் கிடையாதுன்ட்டாரு. பேரை இழந்த நிலையிலே ஒருவர் அவர் திருவடியில விழுந்த உடனே அவர் சொன்னாரா, நீதான் எனக்கு அற்புதமான சீடன் சொல்லி எடுத்துட்டேன். எப்போ ஒருத்தர் பேரை இழப்பதுன்ற அளவிற்கு அவன் தகுதி ஆனானோ அப்பொழுதே அவன் சீடனாக ஆவதற்கு தகுதி உடையவன்.
சீடன் தான் குரு நமச்சிவாய்.
அதுதான் குரு நமச்சிவாய். அவர் எப்ப கொடுக்கிறார் தெரியுமா? இந்த குகை நமச்சிவாயர் என்று சொல்லக்கூடிய குகை நமச்சிவாயரை ஏத்துக்கிட்டார். ஒரு நாள் இந்த குகை நமச்சிவாயனுடைய திருவடியை இந்த சீடர், இப்போ வந்துட்டு அவருக்கு குரு நமச்சிவாயர் இல்ல, அவரு சீடர் தான், அவரு பேர் இல்ல, அவருடைய திருவடிய அமுத்திட்டு இருக்காங்க. குகை நமச்சிவாயர் திருவடிய அமுத்திட்டு இருக்கிறார். திருவண்ணாமலையில் அமுத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது திடீர்னு அவரு கதனுடைய வேட்டியில எடுத்து இவருக்கு ஒன்னும் புரியல, யாரும் குகை நமச்சிவாயர் சீடர் திடீர்னு வேட்டியில எப்படி இப்படி தடைக்கிறாரு அப்படின்ட்டு. உடனே குகை நமச்சிவாயர் கேட்டாரா சீடர் இடத்துல, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்ல சுவாமி, சிதம்பரத்துல தரிசனம் பார்த்துட்டே இருந்தேன், அப்ப திடீர்னு சிலை அந்த திரை சீலே வந்து தீ பிடிச்சிருச்சு, அந்த தீ பிடிச்சதை எல்லாரும் சேர்ந்து அணைச்சாங்க, நானும் சேர்ந்து அணைச்சேன். வகையனு இவருக்கு எப்படி சொல்றான் அப்படின்ட்டு. உடனே ஒரு சில காலம் நாட்கள் போனதுக்கு அப்புறம் சிதம்பரம் தரிசனம் செஞ்சவங்கள சில பேரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்னப்பா இந்த நேரத்துல இந்த நாள்ல சிதம்பரத்துல ஏதாவது விபத்து நடந்ததா தீவு? ஆமா சாமி, ஒருத்தர் அர்ச்சனர் காமிச்சிட்டு இருந்தாரு தீபாரதன, திடீர்னு சில தீபிடிச்சு எரிஞ்சிருச்சு அந்த சீல, அந்த சீல தீபிடிச்சு எரிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து நாங்கெல்லாம் அணைச்சோம் அப்படின்னாராம். பகீர்னுச்சா இவருக்கு. இங்க உட்காந்துகிட்டு இவருடைய காலை பிடிச்சுக்கிட்டு இருந்தவரு சிதம்பரத்துல இருக்கக்கூடிய திரைச்சீலை அழைச்சாருனோடனே இவர் சொன்னாரா, நான் வெறும் குகை நமச்சிவாயன் தான், இன்றிலிருந்து இன்னக்கு தீட்சா நாமமாக குரு நமச்சிவாயன் என்ற பெயரை சூட்டினார். அப்பொழுதுலேருந்து அவருக்கு குரு நமச்சிவாயம் என்ற பெயர். அற்புதமான பாடல் திருவண்ணாமலை மீது குகை நமச்சிவாயன் அமைச்சிருக்கு. முக்கோணம் ஆனமலை திருவண்ணாமலை என்று ஒரு குறிப்பு கொடுப்பார். குகை நமச்சிவாயனுடைய திருவண்ணாமலை பதிகம் அந்த பாடல் முழுக்க நாம் எல்லாம் எப்படியாவது படிச்சிடணும்.
கிட்டத்தட்ட 600
பாடல் அமைச்சிருக்கிறாரு குகை நமச்சிவாயர். அத்துணை பாடல்கள் திருவண்ணாமலை பாடல்கள் அத்துணை பாடல்களும் சிறந்த பாடல்கள். இன்னைக்கு சயின்டிபிக்ல எது நிலைய மிக உயர்ந்த சயின்டிபிக் ரீசன் சொல்றானோ அதுக்கெல்லாம் தாண்டிய நிலையில இருந்து பாடியிருக்கிறாரு குகை நமச்சிவாயர். அதுல ஒரு சொல்றார், திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலை எப்படிப்பட்ட மலை அப்படின்னு சொன்னா, இது முக்கோணம் ஆனமலை அப்படின்னா முக்கோணம் ஆனமலை. திருவண்ணாமலைக்கு முக்கோணமான மலை என்றது ஏன் பேருன்னா, புராண வழியாக சொல்லுகின்ற பொழுது திருமாலனுடைய முதுகு தண்டு, அப்புறம் திருமால் பிரம்மனுடைய முதுகு தண்டு, உருத்திரனுடைய முதுகு தண்டு, இந்த மூணு இப்படி, இந்த பக்கம் பிரம்மன், இந்த பக்கம் திருமால், இந்த பக்கம் பிரமிடு மாதிரி. எக்ஸாக்ட்லி சொன்னார் இல்லையா, பிரமிடு. இந்த பிரமிடு மாதிரி முக்கோணமா இந்த திருவண்ணாமலையில இப்படி அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு மலை உண்டு, அது கைலாஷ் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையும் த சேம் அந்த அண்ணாமலை போலவே திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையும் மூன்று அந்த நிலை. இந்த முக்கோணமான மலை அப்படிங்கறதுல இன்னொரு ஒரு குறிப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் முக்கோணமான மலை அப்படின்ற பொழுது இது நெருப்பு என்பதற்கான ஒரு குறியீடு. நெருப்பு என்பது அண்ணாமலை என்பது நெருப்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த ராக் என்று சொல்லக்கூடிய அது அந்த ராக்கு இக்னிஷியஸ் ராக், அதுவும் நெருப்பு வகையை சார்ந்தது என்று அறிவியல் பூர்வமான நிலை. முக்கோணமான மலை என்ற குறிப்பு இன்றைய அறிவியல் உலகில பார்த்தீங்கன்னு சொன்னா, கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, வேதியியல் நிறையில முக்கோணம் எதை குறிக்கும்னா, ஹீட் என்பதாக சொல்லக்கூடிய ஹீட்டை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல் முக்கோணம். முக்கோணமா போட்டீங்கன்னு சொன்னா, எனிதிங் விச் இஸ் ஹீட் அப்படின்னு சொன்னா, கொதிச்சுட்டு இருக்கு கொதிக்க வைக்கிறதுன்னு சொன்னா, அதுக்கு என்ன சிம்பல் போடுவோம்னா, முக்கோணம் தான் போடணும். அப்படி முக்கோணம் இப்பொழுது வைத்த நிலை எப்படி இருந்தா சொன்னா, அது எப்பவோ சொல்லிட்டாரு முக்கோணம் ஆனமலை என்பதாக சொல்லி. அது மட்டுமல்ல, முக்கோணம் என்பதற்கு ஐயா சொன்ன மாதிரி இந்த பிரமிட் என்று சொல்லக்கூடிய பிரமிட் மாதிரி இருக்கும், இந்த திரிகோணமலையும் திருவண்ணாமலையும். பிரமிட் என்று சொல்லக்கூடிய பிரமிட் இந்த எகிப்தியர்கள் கண்டுபிடித்த இந்த பிரமிட் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரமிட் ஏன் அந்த ஷேப்ல வச்சு கண்டுபிடிச்சா அப்படின்னா, இப்படி பிரமிட் இப்படி இருக்கின்ற இந்த பிரமிடுக்கு கீழே, அந்த முக்கோணத்துக்கு கீழே வைக்கின்ற எந்த பொருளும் கெடாது. இதுதான் தத்துவம். இந்த முக்கோணமா இருக்கு பாத்தீங்களா, அந்த முக்கோணமாக இருக்கின்ற இந்த முக்கோணத்துக்கு கீழே நீங்க எந்த பொருளை வைத்தாலும் கெடாமல் இருக்கும். ஆகையினாலதான் இந்த பிரமிட்ல மம்மீஸ்னு வச்சு அதை கண்டுபிடிச்சு அதுல ஏன் வச்சான்னு சொன்னா, இந்த உடலானது பல நாட்கள் இது அது சேதப்படாமல் இருக்கின்ற நிலை இந்த ஷேப்ல இருந்தா மட்டும்தான் முடியும். ஆகவே பிரமிட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த முக்கோணமாக இருக்கின்ற பொழுது இந்த முக்கோணத்தினுடைய நுனியிலே தீபம் எரியும். முக்கோணத்தினுடைய நுனியிலே இருக்கக்கூடிய அந்த மலைதான் பெருமானுடைய, அந்த மலைதான் சிவம், திருவண்ணாமலைதான் சிவம். அந்த மலையினுடைய உச்சியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே கொழுந்து விட்டு எரியும் அந்த சுடர். அப்படி அந்த சுடரை தரிசனம் செய்தவர் தான் மணிக்கவாசக பெருமான், நாவுக்கரச பெருமான், சுந்தர பெருமான். அப்படி இப்பொழுது நாம் ஏற்றுகின்ற தீபம் அடையாள தீபம், ஆனால் உண்மையிலேயே அங்க தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. சேஷாத்ரி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையிலேயே இருந்தவர். அவர் எப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்நாளில் 100,000 முறை இந்த திருவண்ணாமலையை வளம் வந்து விட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் கொண்டவர். வாழ்நாளில் 100,000 முறை திருவண்ணாமலையை நான் வளம் வந்துடும் அப்படின்ற ஒரு நிலை. அடியார்கள் சில பேர் வந்து அவங்களை தரிசனம் செய்யறதுக்காக வருவாங்களா, அப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு ஒரு அடியார் வந்தாரா, உடனே இவர் சொன்னாரா, ஒரு கொஞ்சம் டைம் கொடுப்பா, நான் திருவண்ணாமலையை தரிசனம் செஞ்சுட்டு வளமா வந்துடுறேன். திருவண்ணாமலையை வளமா வர்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகும், 4-5 மணி நேரம், 5 மணி நேரம், ஸ்லோவா நடந்தா 5 மணி நேரம், ஃபாஸ்டா நடந்தா 3 மணி நேரம், ஆன் ஆவரேஜ்
ஐயாவை போல பாடிட்டு நடந்தா 6 மணி நேரம்,
ஐயாவை போல பாடிட்டு நடந்தா 6 மணி நேரம், அப்புறம் மழையில நனைஞ்சிட்டு போனா 10 மணி நேரம். இப்படி திருவண்ணாமலையே வளம் வர்றது அவ்வளவு நேரம் ஆகும். இவர் பொண்ணு மாப்பிள்ளையும் இப்ப வந்து அவரை வந்து இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, இவர் ஆசீர்வாதம் செய்வார்னு கூட்டு வந்தா, இவர் நான் மலைய வளமா வந்துட்டு ஆசீர்வாதம் செய்யற என்ன, இவர் உடனே சொன்னாராம், வந்துடுறப்பா அப்படின்னா, கிருந்தாராம் போனாராம், வந்து பார்த்தா அடுத்த 5வது நிமிஷம் நிக்கிறாராம், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு வேகமா ஒரு மலையா ஒரு வளம் வரக்கூடிய அந்த சித்து வல்லமை படைச்சவராம். அவரு ஒரு முறை அந்த சேஷாத்ரி சுவாமிகள் அடியார் போட்டத்தோட போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு சந்தேகம், இது என்ன மலை தானே, மலைய போய் இப்படி வளம் வந்துட்டு இருக்கிறாரு, மலை ஒரு எல்லா ஒரே கல்லுங்க அதுமா இருக்கு, இப்படி இந்த மலையை ஒவ்வொருத்தரையும் வளம் வர்றதுனால என்ன பிரயோஜனம் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு இந்த மலையை வளம் வருவது இப்படியே நினைச்சிட்டே வந்தாராம். உடனே அந்த சுவாமி பக்கத்துல இருந்தாரா சேஷாத்ரி சுவாமிகள், அவர்கிட்ட கேட்டாரு, சுவாமி இது என்ன ஒரே மலையா இருக்கு, மலைய நம்ம வளம் வர்றதுனால என்ன பயனாயிட போகுது அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய தோல்ல எப்பொழுதும் ஒரு துண்டு போட்டிருப்பான், அந்த துண்டை எடுத்து அப்படி மூஞ்சில அப்படி அப்படி போட்டாராம். அப்படி அந்த மூஞ்சில போட்ட உடனே அந்த மூஞ்சி மறைச்சுதான் பாருங்க, மறைச்ச உடனே அந்த துண்டு வழியா அண்ணாமலைய பார்த்தாரா, பொன் போல அப்படியே தக 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 தகன்னு ஒழுகுதான். பார்த்தவருக்கு அப்படியே அண்ணாமலை அந்த மலையே பொன் போல அப்படியே பொன் அப்படி எரிஞ்சதுன்னா எப்படி இருக்குமோ அது போல எரியுதான். அத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க, டக்குன்னு குடிக்கிட்டாங்க துண்டை, துண்டை எடுத்தவனே அப்படியே மலை மாதிரி திருப்பி பழைய படிக்கல். இவர் உடனே கேட்டானா சேஷாத்ரி சுவாமி இடத்துல, ஏங்க துண்டை எடுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நான் பாத்துருக்க மாட்டேன்னா, உடனே ஏன் துண்டை எடுத்தீங்கன்னா, அட பாவி இன்னும் கொஞ்ச நேரம் துண்டை விட்டனா உன் கண்ணு போயிடும். அந்த அளவுக்கு அந்த மலையில இருந்து வரக்கூடிய அருள் வீச்சு, அந்த அருள் வீச்சை பார்த்தார் திருஞான சம்பந்த பெருமான். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும். ஊனத்திரளை நீக்கிறது ரேடியேஷன்.
அந்த ரேடியேஷன்
எப்பவுமே ராக்குக்கு வந்து ரேடியேஷன் உண்டு. இது வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த ரேடியேஷன் சொன்னா மலைப்பகுதியில நீங்க இருக்கும் போது ஹீட் ரேடியேஷனும் அதிகமா இருக்கும், கோல்டு ரேடியேஷனும் அதிகமா இருக்கும். மலைக்கு பக்கத்துல இருந்தா ரெண்டுமே ரேடியேஷன் அதிகமா இருக்கும். அப்படி திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இந்த மலையானது அருள் வீச்சு, அந்த மலையை சுத்தி வருகின்ற பொழுது அதுல இருந்து பிரதிபலிக்கின்ற அந்த அருள் வீச்சு இருக்கு பாத்தீங்கன்னா, அது எத்தனையோ ஊனத்திரளை நீக்கும் என்பதாக மலையே பார்த்து மஞ்சை பொழுந்த மதியம் சூழும் மானோர் பெருமான நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மையை பொருள் போடும் என்று பெருமானுடைய அந்த வண்ணத்தை கண்டு ஒவ்வொரு பதியிலேயும் அனுபவித்தவர் ஞான சம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட அந்த வண்ணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அனுபவித்ததை பொருளாக பதிவு செய்த அந்த நிலையிலே நடுவிருள் ஆடுவார் திருவாசகத்தோடு திருஞான சம்பந்தரை இணைத்து காணுகின்ற ஒரு இடம். நடுவிருள் ஆடுதல், நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடுதல் என்ற ஒரு குறிப்பை சிவபுராணத்திலே மிக அற்புதமாக கொடுத்திருக்கிறார். இரண்டாவது இடம் இந்த திரு இடைச்சொலத்திலே, இந்த இரண்டாவது திருப்பாடலிலே நடுவிருள் ஆடுவார் என்கின்ற அந்த குறிப்பும் திருவேழி மிளலையில ஒரு அற்புதமான ஒரு பதிகம். திருவேழி மிளலையில 407 பக்கம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே திருவாசகத்தை எடுத்து ஆண்டுகிறோம். திருவேழி மிளலை வந்து இரும்பொன் மலைவில்லா எரியம்பா நானில் அப்படின்னு சொல்லக்கூடிய 407 பக்கம் 3வது திருப்பாடல் அதுவும் குறிஞ்சி பண்ணு. அந்த குறிஞ்சி பண்ணில இந்த 3வது திருப்பாடல்ல பயிலும் மறையாளன் தலகிர் பலி கொண்டு துயிலும் பொழுதாடும் சோதி உரை கோயில் எப்படி சொல்றாரு, துயிலும் பொழுதாடும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதர் அங்க இங்க சொல்றார் துயிலும் பொழுதாடும் சோதி உரை கோயில் உறங்குவதை போல ஒரு மரணத்தினுடைய வாயில் வேற எதுவும் கிடையாது. உறக்கம் என்று சொல்லுகின்ற அந்த உறக்கம் மரண வாயில் என்று சொல்லக்கூடிய மரணத்தினுடைய ஒரு போய் அப்படி டச் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு நிலை. அப்படிப்பட்ட அந்த உறக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உறக்கத்திலே பெருமான் மட்டும் நமக்கு உதவி செய்யவில்லை என்பதாக சொன்னால் இந்த உயிர் மீண்டும் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து பயன்படும் வகையில் அமையுமா என்ற கேள்வியை ஞானசம்பந்த பெருமான் வைக்கிறார். துயிலும் பொழுது ஆடும் சோதி உரை கோயில் அடுத்தமா சொல்றாரு, சோதி உரை கோயில் திருப்பெரும் துறை உரை என்பதாக சொல்வதை போல அந்த உரைதல் என்பது உரைப்பினை குறிக்கக்கூடிய நிலை, அழுத்தத்தை குறிக்கக்கூடிய நிலை, நிலையான பேரு என்பதாகிய உத்தரகோச மங்கை உள் உரை என்பதாக சொல்லுவார். அப்படி மண்ணு உத்தரகோச மங்கைன்னு சொல்லுவார். அப்படி உரைதல் நிலையாக இருத்தல், விட்டு நீங்காமல் இருத்தல் என்ற நிலையை குறிக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலை. துயிலும் பொழுது ஆடும் நிலையும் நடுவிருள் ஆடுவார் கொன்றையம் தாரார் சேற்றையர் மெளிர்வன அழகினை அருளுவார்னர். பெருமான் இடைச்சுரத்துக்கு போனா நல்ல அற்புதமான அந்த பெருமானை தரிசனம் செய்துட்டு வந்தா நல்ல இளமை கூடும். நீங்க பியூட்டி பார்லரே போக
தேவை.
அப்படி திருஇடைச்சுரத்து பெருமான் அழகு என்பது அந்த திருவருள், இந்த இடத்திலே திருவருளை கொடுக்கின்ற அந்த நிலை. அழகினை அருளுவார் என்பதாக சொல்லுவார். இது அழகினை அருளுவார் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நிலைக்கு அப்படியே நீங்க வள்ளல் பெருமான் இடத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னா எழில் வாதவூர் இறை, எழில் வாதவூர் இறையே என்பதாக அந்த நால்வர் நான்மணி மாலையிலே யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பினை மணிவாசக பெருமானுக்கு கொடுத்தாராம் பெருமான். என்ன, எழில் வாதவூர் இறை, எழில் என்று சொல்லக்கூடிய அந்த எழிலை
அந்த வாதவூர் பெருமானுக்கு கொடுத்த அந்த சிறப்பினை வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார். இன்னொரு பாடலிலே அதே அந்த அழகினை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஐயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இது கடந்த நிலை அனுபவத்தையும் பொருள் நிலையிலே சொல்லக்கூடிய பாடலாக நால்வர் நான்மணி மாலையில அமைஞ்சது. கருவழிக்கு உள் புறன் ஆகி கரணமெல்லாம் கடந்து, இந்த எழில் என்று சொல்லக்கூடிய அழகு என்ன என்பதை டிஸ்கிரைப் பண்றார். இந்த ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்லணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 12 வகுப்பு தேவை, 1 மணி நேரம் 1 வகுப்பு, 12 மணி நேரம் 12 வகுப்பு சித்தாந்த வகுப்பு மாதிரி ஆகும். அதனால ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நீங்க எல்லாம் இதை உணர்ந்து சான்றோர் இடத்துல கேட்டு இந்த பாடலினுடைய பொருளை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஐயா அவங்க கருவடிக்கு அப்படிங்கிற அந்த பாடல வள்ளல் பெருமான் திருப்பாடல பாடு.
கருவடிக்கு புறநாய் கண்ணம்லாம்
கடந்து
பக்கம் வந்து 52 மலரியா திருப்பாடல்ல. இதுல கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த கரணம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அசுத்தமான கரணங்கள் தான். ஆனால் இந்த கரணத்தை தூய்மை செய்கின்ற ஒரு அற்புதமான நிலையை மணிவாசக பெருமான் காட்டுவார். கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த கரணத்தையும் இது அத்துணையையும் நமக்கு இது தேவை என்ற நிலையையும் சாதனம் என்ற நிலையையும் உணர்த்தியவர் நம்முடைய மணிவாசக பெருமான். இது இல்லைன்னு சொன்னா பெருமான் இடத்துல எப்படின்னு வழிபடுறது. கரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கரணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே பெருமான் இருந்தாலும் இந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கரணத்தை சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மணிவாசக பெருமானுடைய நோக்கம். கரண சுத்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த தத்துவங்கள் அத்துணையும் ரொம்ப மோசமாக இருக்கு, ஆனா அத்துணையும் சுத்தம் செய்யும். அப்படி சுத்தம் செய்கின்ற நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது கரணங்கள் நம்முடைய அப்படி நிற்கின்ற நிலையிலே பெருமானை தொடர்ந்து எண்ணுகின்ற பொழுதும் பெருமானுடைய தொடர்ந்த வழிபாட்டினாலும் என்ன ஆகும், இந்த நக்கீரனுடைய ஒரு தர்மி நக்கீரன்ல பாண்டியன் வந்து கேட்பான், பெண்களுக்கு கூந்தல் இயற்கையான மனமுடையதா செயற்கையான மனமுடையதா அப்படின்ற ஒரு உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்ன சொன்னா அதனுடைய தத்துவம் என்ன என்பதாக சொன்னால் கரணசுத்தியினுடைய தத்துவம். பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுடைய கற்ப நிலையிலே அவர்கள் ஓங்கி நிற்கின்ற பொழுது மங்கையர்கரசியார் நிலையிலே நின்று பார்த்தோம் என்பதாக சொன்னால் அவர்களுடைய மேனி முழுவதும் சிவ மனம் கவர், அது தலையினுடைய கூந்தல்ல மட்டும் இல்ல,
மேனி முழுவதுமே சிவமனம் கமழுகின்ற, சிவமனத்தை அனுபவிக்கின்ற அந்த நிலை நமக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட நிலையில தான் பாண்டியன் அதை பத்தி கேட்டான். ஆனா இவங்க என்ன போட்டு குழப்பி இப்படி வச்சு அதை பொண்ணு இதை பண்ணி மக்களுக்கு எப்படியோ கொண்டு போய் எப்படியோ சேர்த்துக்கான்னு வச்சுங்க. தர்மிக்கு ஏதோ போய் சேர்ந்தது ரைட்டு. அப்படி அந்த நோக்கம் என்ன என்பதா, கரண சுத்தி என்கின்ற நிலை. அப்ப வள்ளல் பெருமான் கேட்கிறார், இது அத்துணையும் கடந்த நிலையிலே, கரணங்கள் எல்லாம் கடந்த நிலையிலே அனுபவிக்கின்ற அந்த பெருமானுடைய அந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் இடையிலே நிகழுகின்ற அனுபவம், அதற்கு இடை அனுபவம் என்று பெயர். அதனாலதான் அதற்கு இடைச்சுரம் அப்படிங்கிற ஏன் அது பேருங்கிறத சொல்லி நான் நிறைவு செய்யறேன். சுரம் என்பது வழி என்று பொருள். இடை சுரம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இன்பம் எங்கே இருக்கிறது, இன்பமே என்னுடைய அன்பே என்கின்ற நிலையிலே ஆனந்தமாகிய வடிவாகிய மாதவனே, இப்படி ஆனந்தமாகிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பம் எங்க இருக்குன்னா இடையிலே இருப்பது இன்பம். பெருமான் இப்படி இருப்பார், அம்பாள் இப்படி இருப்பாங்க, ரெண்டு பேரும் மாதவரு பாகனாக இருப்பாங்க. ஆனா இன்பம் எங்க இருக்கு, இந்த ரெண்டு பேர்கிட்ட அப்பா கிட்ட இருக்கா இன்பம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்பாட்ட போனா சில சமயம் அடிச்சு துரத்திடுவேன். அம்மா கிட்ட போய் அம்மா கிட்டதான் இன்பம் எப்பவுமே இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட போனாலும் பால் நினைந்து ஊட்டும் தாயா தான் இருக்காங்க, நினைந்து ஊட்டும் தாய். கொஞ்ச நேரம் நம்ம அழுததுக்கு அப்புறம் தான் குடுக்கறாங்க. அப்போ அழுவாம இருக்கும்போதே குடுத்துட்டா ரைட்டு, ஆனா அழுதுதான் குடுக்கறாங்க அம்மா கிட்ட போனா இப்படி. ஆக இன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பம் அப்பா கிட்ட இருக்கா இன்பம், அம்மா கிட்ட இருக்கா இன்பம்னா இல்ல இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருப்பார் இடை, அந்த இடையில இருப்பதுதான் இன்பம், அதுதான் இடைச்சுர இன்பம். இந்த இடைச்சுரம் என்பது இடையில இருக்கக்கூடிய சுரத்தை வழியை காட்டினார் திருஞான சம்பந்த பெருமான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் ஆனந்தமாக நிற்கும் சத்து சித்து, நடுவில் ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம், இடை நின்ற அனுபவம். இந்த இடை நின்ற அனுபவத்தை தான் அருளாளர்கள் பல நிலையிலே கைலாய அனுபவமாகவும், ஏகபாத தரிசனம் என்றும், அற்புத திரு என்றும், இப்படி பல நிலையிலே காரைக்கால் அம்மையார்ல இருந்து எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் சொல்றது எங்க நிக்கும்னா இடை நின்ற அனுபவமாக இருக்கும். வள்ளல் பெருமான் இதற்கு வாயிற்படி தத்துவம்னு சொல்லுவார். வாயிற்படி தத்துவம் என்பது வாயில் என்று சொல்லக்கூடிய இந்த வாயிலானது வெளியையும் உள்ளேயும் ரெண்டுத்தையும் பிரிக்கிற ஒரு இடம் வாயில். அதனாலதான் இன்றைக்கும் வாயில் எதுவும் வீடு கட்டுற பொழுது முதல் முதல்ல வாசற்கால் படி நட்டுதான் முதல்ல அதற்கு வழிபாடு செஞ்சுதான் வீட தொடங்கும். வாசற்கால் படி நட்டு வீடு தொடங்குறது, இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல எங்க வாசற்படி காலை நடுறது, வாசப்படியினுடைய தத்துவமே போயிடுச்சு. முன்பெல்லாம் நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வாசப்படியில கால் மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, வாசப்படியில கால் மிதிக்கவே கூடாது. வாசல் படி என்பது அது இடை நின்ற அனுபவத்தை விளக்குகின்ற ஒரு இடங்க. அது வீட்டிற்கு உள்ளே வருகின்ற போது வாயில் படியை தொட்டு வணங்கி வரக்கூடிய மரபு சைவ மரபு. திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, அது திரு இல்லமாக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு உள்ளே வருகின்ற போது வாயில் படியை தொட்டு வணங்க வேண்டும் என்பதாக காட்டுவது சைவ மரபு. ஏன்னா உள்ளேயும் இருப்பதையும் வெளியே இருப்பதையும் ரெண்டுத்தையும் பிரித்து தான் நடுவிலே இருந்து இரண்டிற்கும் அப்பாற்பட்டு விளங்குவது இந்த வாயிற்படி, இதற்கு இடை நின்ற அனுபவம் என்பதை காட்டுவது என்ற வாயிற்படி தத்துவம் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதாக சொல்லி இடைச்சுரம் இடையான அந்த அனுபவத்தை அனுபவித்து அனுபவித்து அருளி செய்த அந்த நிலையிலே இந்த பதிகம் அமைந்தது என்பதாக சொல்லி மீண்டும் இந்த இடை அனுபவத்தை இப்பொழுது இடை செய்து இனி தொடர்ந்து நாம் அந்த இடைச்சுர அனுபவத்தை அனுபவிப்போம் அடுத்த வகுப்பிலே என்பதாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி.